நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் கீத பொன்கலன் அவர்களே.
வணக்கம்.
அமெரிக்க சீன உறவு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் மிகவும் கசந்து போன ஒன்றாக உள்ளது. நமது கேள்வி என்னவென்றால், அதன் வரலாற்று பின்னணி அல்லது குறிப்பாக இந்த அளவு உறவு கசந்ததற்கு என்ன பின்னணி காரணம்?
பொதுவாகவே 2016 தேர்தலுக்கு முன்னர் சீனா தொடர்பாக ஒரு கசப்புணர்வு அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தன. ஒன்று, சீனா அமெரிக்காவுக்கு மாற்றான ஒரு சர்வதேச சக்தியாக அபிவிருத்தி அடைந்து வந்தமை. அதுக்கு புறமாக அமெரிக்காவுடைய சந்தையை சீனா ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு அதனுடைய அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் அதிகரித்திருந்தமை. அதுக்கு புறம்பாக அமெரிக்காவுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அறிவு சார்ந்த மூலக்கூறுகளை சீனா திருடி வருவதாக ஒரு அபிப்பிராயம் காரணமாக இருந்தது. இது போன்ற காரணங்களால் சீனா தொடர்பான ஒரு அதிருப்தி ஒரு மிதமான மட்டத்தில் இருந்தது. அதனை பயன்படுத்தி கொண்டு 2016 தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்டார். அவர் சீனாவுக்கு எதிரான தேசிய உணர்வை பாரதூரமான அளவுக்கு தட்டி விட்டிருந்தார். ஆகவே 2016 பின்னர் சீனா தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கின்ற கசப்புணர்வும் பிடிக்காத தன்மையும் பாரதூரமான அளவுக்கு அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த கோவிட் கொரோனா வைரஸ் பிரச்சனை காரணமாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா போதுமான அளவுக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. அதன் காரணமாக உள்ளூரில் பாரதூரமான உயிரிழப்புகளும் பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையிலும் தப்பிக்கொள்வதற்காகவும் கூட சீனா மீதான கசப்புணர்வை தூண்டிவிடுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது.
சீனாவை எடுத்துக்கொண்டால், சீனா வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய பொருளாதாரம், இரண்டாவது த பிகெஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு. அதே வேளையில் வந்து சீனா வந்து தனது இராணுவத்தை வந்து மிக வலிமையான ஒரு இராணுவமாக மாற்றி வருகிறது. இந்த பின்னணியில் அமெரிக்காவை பொறுத்தளவில் அது இராணுவ ரீதியாக சீனாவிடமிருந்து பெரும் சவாலை எதிர்கொள்கிறது. அதனாலேயே அது வந்து சீனா மீது அச்சப்படுகிறது. அதன் காரணமாக பல தடைகளை அல்லது இந்த மாதிரியான கசப்பான சம்பவங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. உங்களுக்கு எப்படிப்படுது?
சீனாவுடைய இராணுவ வலிமை அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. சீனா அதனுடைய இராணுவத்தை பரதூரமான அளவுக்கு வளர்த்து வந்திருக்கின்றது, கட்டியமைத்து வந்திருக்கின்றது என்பது உண்மை. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக அதனால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று யோசிக்கின்ற போது கடினமானதாகவே இருக்கும். அமெரிக்காவுடைய இராணுவம் மிக பலம் வாய்ந்த ஒரு இராணுவம், தொழில்நுட்ப ரீதியாகவும் ஹார்ட்வேர் ரீதியாகவும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இராணுவம். ஆகவே சீனாவுடைய இராணுவ வளர்ச்சி அமெரிக்காவுக்கு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதுக்கு புறம்பாக இந்த இரண்டு நாடுகளும் யுத்தம் ஒன்றுக்கு, இராணுவ ரீதியான யுத்தம் ஒன்றுக்கு செல்லும் என்றும் நான் நினைக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய இந்த மோதல் ஒரு அளவுக்கு கெடுபிடி யுத்தம் மாதிரியான ஒரு யுத்தமாக இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே என்னுடைய அபிப்பிராயத்தின்படி சீனாவுடனான அமெரிக்காவுடைய கசப்புணர்வு பெருமளவுக்கு இந்த வர்த்தகம் தொடர்பானதாகவும், சர்வதேச ரீதியாக சீனாவுடைய எழுச்சி அதிகரித்து வருகின்றமை காரணமாகவும் அமைந்தது என்று நினைக்கின்றேன். ஏனெனில் கடந்த சில காலங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், சீனா தன்னுடைய இராணுவத்தை சர்வதேச ரீதியான கட்டுப்பாட்டுக்கு பெரிதாக பயன்படுத்தி இருக்கவில்லை. அதனுடைய இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் பெருமளவுக்கு பிராந்திய ரீதியானவையாகவே காணப்பட்டிருந்தன. சவுத் சைனா சி, அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், இந்தியாவுடன் இருக்கின்ற பிரச்சனைகள், தாய்வானுடன் இருக்கின்ற பிரச்சனைகள் போன்றவற்றில் அது இராணுவ ரீதியான ஒரு வலிமையை காட்டுவதற்கு முன் வந்தது. இருந்த போதும் சர்வதேச ரீதியாக இராணுவத்தை பெருமளவுக்கு பயன்படுத்துவதற்கு சீனா முனைப்பு காட்டியிருக்கவில்லை. ஆகவே அந்த கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது அமெரிக்காவுடைய கரிசனை அவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
ஆஸ்திரேலியா மீது சீனா கடும் கோபத்தில் இருப்பதாக பரவலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், அமெரிக்கா சொல்லும் சில அம்சங்களை ஆஸ்திரேலியா தனது கருத்தாக வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தொடர்பாக கூட ஆஸ்திரேலியா முன்வைத்த கருத்து அமெரிக்காவின் கருத்து என்பதாகவும், அமெரிக்கா சீனா மீது கோபம் கொண்டிருப்பதை ஆஸ்திரேலியாவும் அந்த கோபத்தை தானே கொண்டிருப்பதாக வெளிப்படுத்துவதாகவும், இதனாலேயே சீனா ஆஸ்திரேலியா மீது தடைகளை விதிக்க விதிக்கிறது என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
ஆஸ்திரேலியா COVID-19 மூலக்கூறு தொடர்பாக தோற்றம் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று கூறுவது சரியாக அமெரிக்காவுடைய இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை அல்லது இந்த கோஷத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய கோஷம் போன்றே அது துணிக்கின்றது. அதன் காரணமாக அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சியாக, அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்டாக அவர்கள் இதனை செய்கின்றார்கள் என்று யாராவது கூறுவார்களாக இருந்தால் அதில் ஒரு நியாயம் இல்லாமல் இருக்க போவது இல்லை. ஆனால் நிச்சயமாக அமெரிக்காவுடைய உதவியாளாக இருப்பதற்குத்தான் அவர்கள் அதனை செய்கின்றார்களா என்று கேட்டால் அதற்கான ஆதாரங்கள் ஒன்றும் என்னிடம் காணப்படவில்லை. ஆனால் இது நிச்சயமாக சீனாவுடைய அதிருப்தியை அதிகரித்திருக்கின்றது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றது. அது நான் நினைக்கின்றேன், ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகின்ற ஒரு எச்சரிக்கை, அதுக்கு புறம்பாக ஒரு மறைமுகமாக அமெரிக்காவுக்கு அனுப்புகின்ற ஒரு எச்சரிக்கை ஆகும். நான் பொருளாதார ரீதியான தொடர்பு என்ற மட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கின்ற உறவையும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கின்ற உறவையும் பார்க்கின்ற போது பெரிய வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக அமெரிக்கா இன்னும் சீனாவில் தங்கியிருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஒரு உதாரணமாக கூறுவதாக இருந்தால், சீனா தன்னுடைய ஏற்றுமதிகளை அமெரிக்காவுக்கு மட்டுப்படுத்தமாக இருந்தால் அமெரிக்காவில் பாரதூரமான ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஏனெனில் ப்ரொடக்ஷன் செக்டர், பொருட்களை உற்பத்தி செய்கின்ற துறை அமெரிக்காவில் பலவீனமாக தான் இருக்கின்றது. ஆகவே அத்தகைய ஒரு பொருளாதார தாக்கத்தை அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது சற்று பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆகவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த நடவடிக்கையை சீனா மேற்கொள்கின்ற போது அதே விதமான நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கின்றது. மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இரண்டாவதாக, ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடைய ஒரு அடியாளாக அல்லது ஒரு ஏஜென்டாக ஒரு முகவராக இதனை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் ஓரளவுக்கு பிழையான ஒரு அணுகுமுறையை எடுக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்று இப்பொழுது இருக்கின்ற நிலையில் கூற முடியாது. அதன் காரணமாக ஆஸ்திரேலியாவுடைய நோக்கம் என்ன என்பது முக்கியமானதாக அமையும். தங்களுடைய சவர்னிட்டி, அவர்களுடைய மேலாண்மை, அவர்களுடைய அதிகாரம் என்பது என்ற நோக்கிலிருந்து பார்த்து சீனாவுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது, அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோணத்தில் அவர்கள் அதனை மேற்கொள்வார்களாக இருந்தால் ஒரு விதமான நியாயத்தன்மை காணப்படும். ஆனால் அமெரிக்காவுடைய அடியாளாக அல்லது அமெரிக்காவுடைய ஏஜென்டாக அவர்கள் அதனை செய்வார்களாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற சீழ்நிலை அது புத்திசாலித்தனமான ஒரு நகர்வாக இருக்கும் என்று நான் கருத மாட்டேன்.
கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் சீன மக்களுக்கு எதிரான நிறவரி அதிகரித்துள்ளது என்றும், அதைத் தொடர்ந்து சீன சுற்றுலா பயணிகள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சீனா அழைப்பு விடுத்துள்ளது. அது தனது மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.
இப்பொழுது சீனா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்ற பயண எச்சரிக்கை நிச்சயமாக இந்த நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வரும் திரிசலின் அடையாளமாக பார்க்கப்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவின் COVID-19 நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்பட வேண்டும். ஆகவே இது நிச்சயமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதலின் அல்லது முரண்பாட்டின் அதிகரிப்பை காட்டுகின்றது. ஆனால் எவ்வளவு காலத்திற்கு ஆஸ்திரேலியா சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லலாம் என்பது கேள்விக்குறியானதாக இருக்கும். ஏனெனில் ஆஸ்திரேலியாவினுடைய வர்த்தகம் பெருமளவுக்கு சீனாவில் தங்கியிருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த பிரச்சனையில் ஆஸ்திரேலியாவினுடைய பலவீனம் சற்று கடுமையானதாக இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் சொல்வதை பார்த்தால் அமெரிக்காவுக்கு ஆதரவு தருவதன் மூலம் ஆஸ்திரேலியா இப்படியான இழப்புகளை அதிகம் சந்திப்பதால் சற்று அடக்கி வாசிப்பது நல்லது அல்லது அடங்கி போவது நல்லது, அப்படியா?
இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற போது சீனாவுடைய சர்வதேச வளங்களையும் அதனுடைய சக்தியையும் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட எல்லாருமே அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக தோன்றுகின்றது. ஏனெனில் கோவிட் காரணமாக சீனாவுக்கு பாரதூரமான ஒரு சமூக பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாக கூற முடியாது. ஆனால் மேற்கு தேசங்களுக்கும் பலவீனமான சிறிய நாடுகள், உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பாரதூரமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சீனாவுடன் ஒரு வர்த்தக ரீதியான மோதலில் ஈடுபடுவது புத்திசாலித்தனமாக இருக்க போவதில்லை, மிகவும் கடினமானதாகவே அது இருக்கும். அதன் காரணமாக இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரும் வரை, கோவிட் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து வெளிவரும் வரை சீனாவுடன் பெருமளவுக்கு பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது தேசிய நலன் என்ற ரீதியிலிருந்து பார்க்கின்ற போது உகந்ததாக இருக்கும். சீனாவுடைய அழுத்தம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது சீனாவுடைய அழுத்தம் எதிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது நீண்ட காலத்தில் செய்யப்பட வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக இப்பொழுது ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகின்றால், உள்ளூர் ரீதியாக நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அது உடனடியாக செய்ய முடியாது, இப்போ நீண்ட காலத்தில் செய்யப்படலாம். அப்படி செய்வார்களாக இருந்தால் அதன் காரணமாக சீனாவுடைய இந்த கட்டுப்பாடு இந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு பலவீனப்படுத்தப்படலாம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சீனாவுடனான மோதலை அதிகரித்து அதன் காரணமாக சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் என்ற தீர்மானத்தில் வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவ்விதம் தீர்மானிப்பார்கள் அது இருந்தால் அது காரணமாக சீனாவுக்கு ஏற்படுகின்ற தாக்கம் குறைவானதாகவே இருக்கும். ஏனெனில் சீனாவுடைய சந்தை என்பது பாரி அளவுக்கு பறந்து பண்றதாக காணப்படுகின்றது. ஆசியாவில் பல நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கின்றார்கள், தென் அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்படுகின்றார்கள், இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளிலும் அவர்கள் தங்களுடைய சந்தையை பரதூரமாக விஸ்தரிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. ஆகவே மேற்கு நாடுகள் சீனாவை எதிர்கொள்கின்றோம் என்ற நோக்கில் அவர்களுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்த முனைவார்களாக இருந்தால் அதன் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம் சீனாவை பொறுத்தவரை குறைவானதாகவே இருக்கும். ஆகவே இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மோதல் ஏற்படுமாக இருந்தால் அது சீனாவுக்கு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்த போவது இல்லை என்பது என்னுடைய கருத்து.
இப்போது அமெரிக்காவில் நடந்து வருகின்ற உள்ளூர் போராட்டங்கள் நிமித்தம் அமெரிக்கா சற்று தளர்ந்துள்ளது அல்லது வீக்கர் பொசிஷன், அது பலவீனமான நிலையில் உள்ளது என்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? அது வந்து ஹாங்காங் தொடர்பாக சீனா மீது அமெரிக்கா மேற்கொள்ளவிருந்த நடவடிக்கையை குறைத்து விட்டது, பலவீனப்படுத்தி விட்டது என்பதாக உங்களுக்கு படுகிறதா?
இப்பொழுது நீங்க பாப்பிகளாக இருந்தால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த முரண்பாடுகள், கடந்த கால வர்த்தக பிரச்சனைகள் ஏனைய பிரச்சனைகளில் சீனா அமெரிக்காவுக்கு கீழான ஒரு நாடு என்பது போன்று நடந்து கொண்டதாக நான் நினைக்கவில்லை. மாறாக இரண்டு நாடுகளும் சமமான பலமுடைய சமமான நாடுகள் என்பது போன்ற ஒரு ஒரு தோரணையில் சீனா நடந்து வருவதாகவே தெரிகின்றது. இப்பொழுது அமெரிக்காவில் உள்ளூர் ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள், வன்முறை போன்றவை அமெரிக்காவுடைய இந்த மொரல் ஐக்ரான் என்று கூறுகின்ற இந்த விஷயத்தை பாதித்திருக்கின்றது. தான் ஒரு ஜனநாயக நாடு, அதனால் ஏழைய நாடுகளில் இருக்கின்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக அமெரிக்கா கூறி வருகின்ற அந்த கூற்றில் ஒரு தொய்வு, ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது உள்ளார்ந்த ரீதியாக சீனாவுடனான உறவை அல்லது அந்த உறவின் பண்பை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று நான் கருதவில்லை. ஏனெனில் அமெரிக்க அரசாங்கம் அதனை ஒரு பலவீனமாக கருதி கொண்டு சீனாவுடனான தொடர்புகளை மேற்கொள்ளப் போவது இல்லை. ஆகவே இந்த விடயம் ஒரு புரோபகண்டா நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படலாமே அன்றி நடைமுறையில் பாரிய ஒரு தாக்கத்தை கொண்டிருக்கும் என்று நான் கருதவில்லை. அதனுடைய கருத்து ஹாங்காங்கில் இடம்பெறுகின்ற போராட்டங்கள் தொடர்பில் அமெரிக்கா பெரிய ஒரு ஆதரவை ஹாங்காங் மக்களுக்கு வழங்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் பொதுவாகவே வெளிநாடுகளில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் அமெரிக்கா மிக குறைந்த கவனத்தையே இக்காலகட்டத்தில் செலுத்தி வருகின்றது. ஆகவே மேலோட்டமாக இந்த பிரச்சனையில் தான் தொடர்பட்டிருப்பதாக காட்டிக்கொள்வதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட நடைமுறையில் பாரியொரு செயற்பாட்டை அது மேற்கொள்ளும் என்று நான் கருதவில்லை.
மிக்க நன்றி கீத பொன்கலன் அவர்களே.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.